يعطي حياتي قرآن.
رحمن يا رحمن ساعد.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 22வது பாகம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இமாம் நவவியின் 40 ஹதீஸ்கள் தொடரில் வரக்கூடிய 40 ஹதீஸ்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இந்த புதன்கிழமை இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் பார்க்க போகிறது அவர் தொகுப்பில் வரக்கூடிய 22வது ஹதீஸின் விளக்க உரையை. 22வது ஹதீஸை அறிவித்திருக்கின்றவர் அபு அப்துல்லா ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தாராம். வந்து அவர்கிட்ட கேட்டாராம், யா ரசூலல்லா, நான் கடமையாக்கப்பட்ட 5 தொழுகைகளையும் தொழுதுப்பேன். ரமதானில் நான் நோன்பு வைத்துக்கொள்வேன். அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை ஹலால் அப்படின்னு சொல்லி நான் ட்ரீட் பண்ணுவேன். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை ஹராமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏற்று நடப்பேன். இதற்கு மேலே நான் எதுவுமே செய்யாமல் இருப்பேன். நான் இந்த மாதிரி இருந்தால் என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆம், இவ்வளோதான் ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய விளக்க உரை என்ன அப்படின்றத தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். இந்த ஹதீஸை கேட்ட உடனே இதை கேட்டுட்டு, அப்போ நாங்கள் 5 நேரம் தொழுதா அல்லது ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு வைத்தா ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு மட்டும் நாங்கள் தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. காரணம், ஜன்னாவுக்கு போகிறதுக்கு தேவையான பேசிக் ரிக்வயர்மெண்ட், அதாவது குறைந்தபட்ச தேவைகளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரிணாமத்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், எங்களில் ஒருத்தருக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ் தேவைன்னு சொன்னால், அதாவது வாகனத்தை ஓட்டுறதுக்கான லைசன்ஸ், அது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க. சில நாட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் ஆக குறைந்தது 18 வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும், ஆக குறைந்தது 20 வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வயதை தாண்டினா மட்டும்தான் உங்களால் அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு பரிணாமம். இன்னொரு பரிணாமம் என்னன்னு சொன்னால், அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு தேவையான சோதனை, அதாவது டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். அதில் ஒரு ஸ்கோரை நீங்கள் வாங்கணும். வாங்கினா தான் உங்களால் அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அடைகிறதுக்கு குறைந்தபட்ச தேவைகள் இருக்கின்றன. அதே மாதிரி ஜன்னாவை அடைகிறதுக்கு குறைந்தபட்சமாக தேவைப்படுற பல விஷயங்களில் ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டி தருகின்றது. இதை நான் முதல்ல முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஹதீஸில் நீங்கள் பாருங்கள், கேள்வி கேட்கக்கூடிய இந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ரொம்ப ஈஸியாக தான் குவெஸ்டனை கேட்குறார். நான் வந்து 5 நேரம் தொழுதா, ரமதானில் நோன்பு வைத்துட்டு, ஹராம் ஹலால பேணி நடந்து, இதுக்கு மேலே நான் எதையுமே பண்ணாமல் இருந்தால் நான் வந்து ஸ்டில் ஜன்னாக்கு போவேனான்னு கேட்குறார். இதை கேட்குற யாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், இவர் ஏன் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் இந்த கேள்வியில் சேர்த்துக்கொள்ளலை? இந்த குவெஸ்சன் எனக்குள்ளேயும் வந்தது. இதற்கான விளக்கத்தை தேடி பார்க்குற நேரம் அறிஞர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த கேள்வியை கேட்குற நேரம் 2 விஷயங்களில் ஒன்று நடந்திருக்கலாம். ஒன்று, அவர் கேள்வியை கேட்குற நேரம் ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடுமையாக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அல்லது அவர் அந்த கேள்வியை கேட்குற நேரம் அவர் ஒரு ஏழையாக இருந்திருக்கலாம், அவர்கிட்ட பண வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் அவருக்கு வந்து ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கடமை இல்லை. இப்படியான ஒரு நிலையில் இந்த மனிதர் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. சிஸ்டர்ஸ், நாங்கள் இவ்வளோ நாளும் பார்த்த ஹதீஸில் சில ஹதீஸில் வந்து ரொம்ப நேரம் எடுத்து எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருந்தன. ஏன்னா சில விஷயங்கள் ஃபிக்குடைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தன, சில விஷயங்களை ஈமானுடைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருந்தன. அதை பற்றின விளக்கங்கள் பலவாறு எங்களுக்கு தர வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தளவில் இதில் அவ்வளோ பெரிய ஃபிக் விஷயங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் உங்களோட இதயத்தில் வச்சுருந்தா உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு ஹதீஸாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இந்த உலக வாழ்க்கையை எடுத்து பார்த்தா சிஸ்டர்ஸ், சிறுவர்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லட்சியங்களும் தேவைகளும் குறிக்கோள்களும் ஆசைகளும் இலக்குகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சின்ன பையனை எடுத்து பாருங்கள், அவனுக்கு அவனுடைய உலகத்தில் அவனுக்கு தேவையான ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த டாயை வாங்கிடணும், நான் இந்த கேமை விளையாடணும், இந்த பாடத்தில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும், எனக்கு இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சில குறிக்கோள்கள் இருக்கும். ஒரு இளைஞனையோ ஒரு யுவதியையோ எடுத்து பாருங்க, அவங்களுக்கும் லைஃப்பில் குறிக்கோள்கள் இருக்கும். நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இந்த பட்டப்படிப்பை முடிக்கணும், நான் ஒரு எழுத்தாளராகணும், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராகணும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளை சுமந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கின பயணத்தில் அவங்க பயணிச்சிட்ருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே வந்து யோசிங்க, நாங்கள் வாழ்கிற வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணணும், என்னால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நான் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதாக இருக்கலாம், இப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிக்கோளோடு தான் எல்லா ஆணும் பெண்ணும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பேசிக்கொண்டிருக்கிற நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் இப்படி எல்லாருக்குமே வாழ்க்கையில் இலக்குகள் உண்டு. இந்த இலக்குகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் எல்லா இலக்கையும் 100% போய் அடைகிறதில்லை. அதற்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் உண்டு. அதில் முதலாவது, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போகிற பாதையின் திசை தவறானதாக இருக்கலாம், அல்லது அந்த இலக்குக்கு தேவையான குறைந்தபட்ச தேவைகள் அதாவது பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அதை பற்றி நாங்கள் எந்த கவனமுமே எடுக்கிறதில்ல, அதை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்கிறதில்ல. அப்படித்தான் ஜன்னாவுடைய இலக்கும். முஸ்லீம்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் வெரி ஈஸியாக சொல்லுவாங்க, என்னுடைய இலக்கு வந்து ஜன்னாவுக்கு போய் சேரணும். அதை ஒரு 5 வயசு குழந்தையும் சொல்லும், ஒரு முஸ்லீமாக நான் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறணும், ஜன்னாவுக்கு போகணுன்றது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கே தவிர உள்ளார்ந்த ரீதியில் எங்களுக்கு அது உண்மையாகவே தேவைப்படுதா? ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிச்சத்துலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் ஜன்னாவுக்கு தேவையான ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த குவெஸ்சனுக்கு பதில் இல்லைன்றது தான். காரணம் என்னன்னு சொன்னால், ஜன்னாக்கு போகிறதுக்கு தேவையான அடிப்படை தேவை என்னன்றதே எங்களில் பல பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வளர்த்துக்கிறதுக்கு அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் அதாவது பேசிக் ரிக்வயர்மெண்ட்டை வந்து எங்களுக்குள்ள சிறப்பாக விருத்தி செய்துக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான முயற்சியுமே செய்யாமல் இருக்கிறோம். இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி கேட்டாரே மனிதர், அவருக்குள்ள ஒரு இலக்கு இருந்தது, அவருக்குள்ள ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இருந்தது. அந்த லட்சியம் என்ன? நான் ஜன்னாக்கு எப்படியாவது போய் சேரணும். அந்த லட்சியம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, பேசிக் மினிமம், நான் ஒரு குறைந்தபட்சம் இதையாவது செஞ்சால் நான் போய் சேர முடியுமா யார சொல்லலான்னு கேட்குறதுக்கு தூண்டிச்சு. ஸோ அந்த ஒரு தூண்டல், அந்த ஒரு தேவை எங்களுக்குள்ளே இருக்கின்றதா அப்படின்றத க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இன்றைய நாள் இந்த ஹதீஸின் விளக்க உரை எனக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கப் போகின்றது. எனவே சகோதரிகளே, நான் முதலாவதாக எனக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நாங்கள் இப்போ பேசிகிட்ருக்குறோம், இந்த நேரமே இப்போவே, நாளைக்கு நாளை அன்றைக்கின்னு தள்ளி போடாமல் இப்போவே நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், ஜன்னாக்கு போகிறதுக்கான தேவையான விஷயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோமா? நாங்கள் எங்களுடைய அடிப்படை விஷயங்கள், இப்போ இந்த ஹதீஸில் வருதே, தொழுகை, நோன்பு, ஹராம் ஹலால் பேணி நடக்கிறது, இதை கூட நாங்கள் ஒழுங்காக பண்ணுறோமா அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்பெல்லாம் எங்களுடைய சமூகம் எவ்வளோ தூரத்துக்கு வழிகேட்டில் இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி அடிப்படையில் இருக்க வேண்டிய விஷயங்களை ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு திரிகிறவங்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், மெட்ரிமோனியல் சைட்ஸ் அதாவது திருமண சேவைகள், இந்த மாதிரி மணமகள் தேவை, மணமகன் தேவைன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க போடுவாங்க, நான் வந்து 5 நேரம் தொழுகிறேன், அல்லது நான் வந்து நான் வந்து ரமதானில் நோன்பு வைக்கிறேன்னு போடுவாங்க. நான் ரீசெண்ட்லி 2-3 விஷயங்கள் இப்படி க்ராஸ் பண்ணினேன். அதை பார்க்குற நேரம் ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயத்தை ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நான் தொழுகிறேன், நான் ஓதுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு வெட்கி தலைக்குனிய வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னொரு அது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அது விளங்குற மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால், நான் வளர்க்குற பூனைக்குட்டி மியாவ் மியாவ்னு சொல்லுதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பீங்க. பூனைக்குட்டின்னு சொன்னால் அது மியாவ் மியாவ் சொல்லத்தான் போகுது. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் தொழவே வேண்டும். காஃபிர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே உங்களுடைய தொழுகை தான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ அடிப்படையில் உங்களுக்கு இருக்க வேண்டிய அடையாளம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஏதோ பெருசாக இஸ்லாத்தில் சாதிச்சிட்ட மாதிரி நான் 5 நேரம் தொழுகிறேன்னு சொல்கிறது ஒரு என்ன சொல்கிற சமூகம் எங்கேயோ ஒரு வழிகேட்டில் போய்கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தில் இஸ்லாத்தின் தூண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையும் ஜன்னாவுக்கு தேவையான குறைந்தபட்ச தேவைகளை பற்றின விளக்க உரையும் எங்களது சமூகத்தில் ரொம்பவே குறைஞ்சிட்டு போகுதுன்றதுக்கு இது ஒரு அடையாளம். எனவே சகோதரிகளை, இந்த நிலையிலிருந்து நீங்களும் நானும் நிறைய மாற வேண்டியுள்ளது. எங்களுடைய ஜன்னாக்கு நாங்கள் தான் போராடணும். இப்போ இந்த ஹதீஸை கேட்டுட்டு அமல்களால் மட்டும் எங்களுக்கு ஜன்னாக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. எப்பவுமே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஹதீஸையோ ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டுமோ வச்சு ஒரு விஷயத்தை எங்களால் தீர்மானிக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சட்டமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு பல குர்ஆனிக் வசனங்களும் பல ஹதீஸ்களும் கூட்டாக சேர்ந்து தான் எங்களுக்கு உதவ போகின்றன. எனவே இந்த ஹதீஸை மட்டும் வச்சு நாங்கள் ஜன்னாக்கு போகிறதை பற்றி யோசிக்கக்கூடாது. காரணம், இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அமல்கள் வெறுமனே உங்களை ஜன்னாக்கு கூட்டிகிட்டு போகாது, மாறாக அல்லாஹ்வின் அன்பும் அல்லாஹ்வின் ரஹ்மாவும் உங்களை ஜன்னாவுக்கு கூட்டி கொண்டு போகும்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸும் இருக்கின்றது. இது ஒரு ஹதீஸுல் குதுசி, ரொம்ப ஒரு நீளமான ஹதீஸ். நான் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸில் சொல்கிறான், என்னுடைய அடியான், என்னை வணங்குற என்னுடைய அடியான் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்கிற நேரம் எனது விருப்பத்துக்குரியவனாக இருக்கின்றான். எப்போ அவன் கடமையான விஷயங்களுக்கு மேலதிகமாக உபரியான வணக்கங்களில் ஈடுபடுறானோ, அதாவது நஃபிலான விஷயங்கள் சுன்னத்தான விஷயங்களை செய்கிறானோ, அப்போ என்னுடைய நேசத்துக்கு, மிக அளப்பரிய நேசத்துக்குள்ளான ஒரு நேசனாக மாறிவிடுகின்றான். அந்த மாதிரி என்னுடைய நேசத்துக்கு ஆளான என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவன் எனக்கிட்ட ஒரு துவா கேட்குறானா, அதை நான் கபூல் செய்வேன். எனக்கிட்ட இஸ்திஃபார் தௌபா செய்கிறானா, அதை நான் ஏற்றுப்பேன். அவன் பார்க்குற பார்வையாகுவேன், அவன் கேட்குற கேள்வியாகுவேன்னு சொல்லி அந்த மனிதனை பற்றி அவ்வளோ அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸில் விளங்கப்படுத்திட்டு போகிறான். ஸோ நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 22வது ஹதீஸ் விளக்க உரையிலிருந்து நிறைய விஷயங்கள் ஜன்னாக்காக செய்யப்பட வேண்டும். நாங்கள் நிறைய எங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கடமையான விஷயங்களையும் செய்து உபரியான விஷயங்களையும் அல்லாஹுவுக்காக இஹ்லாஸோட எஹ்சானோட, ஈவன் லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்தோம் இஸ்திகாமாவின் விளக்கம், இஸ்திகாமாவோட எப்போவுமே அல்லாஹுவுக்குன்னு சொல்கிற ஒரு தூய எண்ணத்தோட நாங்கள் விஷயங்களை செஞ்சுட்டு போகணும். ஸோ சுருக்கம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்து ஹராம்களால் சரியாக நாங்கள் பேணணும், நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயும் சொல்கிறான். சூரா ஆல இம்ரானின் 110வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது நிறைய தடவை நாங்கள் ரிஃபர் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேருக்கு இந்த ஆயா பரிச்சயமான ஒரு ஆயாவாக கூட இருக்கலாம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். நாங்கள் உங்களை தான் சிறந்த ஒரு சமூகமாக தேர்ந்தெடுக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க, வ துஃமினூன பில்லாஹ், மேலும் நீங்கள் வந்து அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்திருக்கிறீங்க, அல்லாஹ்வை நம்புகிறீங்க. ஸோ இதுதான் எங்களுடைய அடிப்படை அடையாளமாக இருக்கணும் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு நசிஹாவுடன், அதாவது இந்த ஹதீஸ் விளக்கத்தை கேட்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விளக்கம் மாதிரியும் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை மாதிரியும் தெரிந்தாலும், இந்த ஹதீஸ் வந்து விளக்க உரைன்றதை தாண்டி நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோமான்றதை க்ராஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். ஏதோ ஒரு ஜங்ஷனில் வந்திருக்கிறோம், நாங்கள் போகிற பாதை வந்து சரிதானா, நாங்கள் ஜன்னாவை நோக்கி தான் போகிறோமா, அல்லது ஜன்னாக்கு போகிறதுக்கு தேவையான பேசிக் குவாலிட்டிஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோமா, நாளைக்கு எங்களுக்கு அடுத்த நிமிஷம் எங்களுக்கு மரணம் வந்தால் நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறோமான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கும் உங்களுக்கும் இருக்க போகின்றது. எனவே சிஸ்டர்ஸ், கொஞ்சம் யோசிப்போம். இன்ஷா அல்லா அல்லாவுக்காக நாங்கள் அல்லாஹ்வின் பால் மீளுவோம், எப்போவுமே ஜன்னாவுக்காக எங்களால் முடிஞ்சளவு போராடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நசீஹாவுடன் இன்ஷா அல்லா இந்த பாட்காஸ்ட்டை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஹதீஸ் விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.